ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு த கதை கேட்க வாங்க வித் மோகன். ரொம்ப நாள் அடிச்சுட்டு உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி, எஸ் எனக்கும் ரொம்ப ஆசை தான். சில ப்ராப்ளம்ஸ்னால என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, பட் உங்கள் கூட பேசுகிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக திரும்புவோம். எஸ் இப்போது நம்ம வந்து ஒரு புது விதமான ட்ரை பண்ண போகிறோம். எஸ் எம்பியூ, மோகன் பாட்காஸ்டல் யூனிவர்ஸ் அப்படின்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அன்புள்ளமும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எபிசோட்ஸ் ரீசெண்டாக பண்ணிகிட்ருந்தோம். ஐ மீன் ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ அந்த எபிசோட்ஸில் வந்து மோகன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரோட தனி வாழ்க்கை கதையை தான் நம்ம வந்து இந்த பாட்காஸ்டல் யூனிவர்ஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு எதிராக பாட்காஸ்டல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிங்கன்னா, ரீசெண்டாக நிறைய பேர் வந்து எம்சியூ, டிசியூ, எல்சியூன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம எதுக்கு ஒரு சேஞ்சு, ஒரு எம்பியூ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவோம்னு சொல்கிறதுக்காக தான் இந்த புது சேஞ்ச் ஓவர். ஸோ அதனால் இந்த எம்பியு மோகன் பாட்காஸ்டர் யூனிவர்ஸ் இதில் எந்த எபிசோடு வேணால் கிராஸ் ஓவர் ஆகலாம், மேபி அது. ஆனால் இதெல்லாமே ஆல்ரெடி நீங்கள் கேட்ட எபிசோட்ஸ் தான். ஸோ எல்லா எபிசோட்ஸும் நீங்கள் ஒரு சைட்டில் கேட்டுக்கோங்க, மேபி அந்த எபிசோட்ஸ் ஒரு கால் பேக்காக கூட வரலாம். இந்த எபிசோடு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, போகிறேன் நம்ம எபிசோடு எண்டில் வந்து மோகன் வந்து மகாராஷ்டிரா கிளம்புறதுக்கான டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பும்போது அங்கேருந்து ஆரம்பிக்குது தான் இந்த ஜேர்னி. நான் உங்கள் மோகன், யூ லிசனிங் டு த கதை கேட்க வாங்க வித் மோகன். இது வரைக்கும் 50 கால்ஸ் வந்திருக்கு. யாருக்கிட்டேருந்து கேட்குறீங்களா? அம்மோக்கிட்டேருந்து. இதனால் தான் நைட்டு ஃபுல்லாக ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ஃபோனை சுவிச் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தா 50 மிஸ்டு கால்ஸ். எனக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நான் பண்ணது தப்புன்னு இருந்தாலும், இன்னொரு பக்கம் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு போயிடுவோமே, திரும்பவும் நம்ம அம்மாவை பார்ப்போமே, நம்ம கடந்து போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. பட் என்னால் அவரோட கண்ணை ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் போயிட்டேன். எனக்கு அவள் கண்ணை பார்க்கும்போதுலாம் ஏதோ ஒரு குற்றத்தை பண்ணமோ எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டேன். எப்படியோ அடிச்சு பிடிச்சி அங்கே ஒரு காலேஜில் சேர்ந்தேன். பட் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது நான் மகாராஷ்டிராவில் தான் இருக்கேன்ட்டு. நான் ஏதோ டெல்லியில் இருக்கேன்னு போய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன். ஏன்னா ஒருத்தர் கூட என் இடம் தெரியக்கூடாது. ஏன்னா திடீர்னு யாராச்சும் தேடணும்னு வந்துட்டாங்கன்னா அதனால தான். ஸோ எப்படியோ காலேஜில் போய் சேர்ந்துட்டு முதல் 2 வருஷத்தை எப்படியோ ஓட்டிட்டேன். ஏன் விஸ்காம் ஸ்டூடெண்ட்டில் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஸ்டோரி ரைட்டிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஒரு நல்ல டீம் பில்ட் பண்ணேன். அந்த டீமில் வந்து ஒரு மெம்பராக இருந்தது தான் அசோக். ஸோ அசோக் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், டான்ஸரும் கூட. அவன் வந்து ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணான், மனிஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தான். சரி ஓகே, அசோக்கே ஜாலியாக பேசுகிறான், நாம் ஏன் இன்னும் பாஸ்ட் நினச்சி வருத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எனக்குள்ள ஒரு சின்ன தயக்கமே இல்லாமல் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் அன்றைக்கூட ஒரு செல்ஃபி எடுத்தோம், நான், அசோக், மனிஷா 3 பேருமே செல்ஃபி எடுத்தோம். என்னையே அறியாமல் நான் அதில் ஒரு ஸ்மைல் விட்டுருப்பேன். அந்த ஃபோட்டோ இப்போ பார்த்தா கூட எனக்கு ஒரு ஸ்மைல் தோணும். அது என்னன்னு தெரியல, மனிஷா கூட இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் க்ரியேட்டாக வந்துச்சு. அந்த பாசிட்டிவ் வைப்புக்காகவே அவள் கூட நிறைய டைம் சுத்த வேண்டியதாக இருந்து சுற்றிட்டு இருப்பேன். அப்புறம் அசோக்கும் மனிஷாக்கும் ஒரு சண்டை வர ஆரம்பிச்சது. ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொன்னால் ரெண்டு பேருமே கரெக்டான பதில் சொல்லலை. சரி இதுக்கு மேலே கேட்டு 1 ரூபாய் கூட பிரயோஜனம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் அப்படியே என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் மனிஷா என்னை வாண்டடாக தேடி வந்துக்கிட்டே இருந்தா. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள சொன்னான், என் கூட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பழகினாங்கன்னா 1 மாதமோ 2 மாதமோ மேக்ஸிமம் அது வரைக்கும் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க, என்ன பண்ணுறது தெரியல மோகன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு இப்போலாம் பார்க்குற, தனிமையை போகலாம் அப்படின்னு சொன்னால், தனிமையாக இருக்கிறது எனக்கு பிடிக்காத மோகன், என் கூட யாராச்சும் ஒருத்தவங்க இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்ன உடனே நான் அவளை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை தான், உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லி முடித்தேன். ஏதோ உயிர் இல்லாத ஒரு விஷயத்துக்கு உயிர் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த டைமில். வேறு யாரையும் சொல்ல என்ன தான் சொன்னேன், எதுவுமே இல்லாதனா அந்த செகண்டில் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எப்படியோ மனுஷாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி நான் வந்து ஹாப்பியான மூடு கூப்பிட்டு போனோம். ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வீட்டை பற்றி பேச நான் தான் ஒரு அனாதாச்சு, அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. அவங்க வீட்டை பற்றிலாம் பேசி முடிச்ச உடனே நான் என் லைஃப்பில் நடந்த விஷயத்தில் சொன்னேன். ஆனால் அம்மோடு ஸ்டோரி மட்டும் அவகிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த ஸ்டோரியை நான் மறந்துட்டேன். சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நாங்கள் கேன்டீனில் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம், லன்ச்சு போக ஆரம்பித்தோம். அப்புறம் கேன்டீன் லன்ச் டைம்னாலே நாங்கள் 2 பேர் தான் சுற்றிட்டு இருப்போம். கூட இருந்த குரூப் மேட்ஸ்லாம் வந்து என்னடா இப்போ மனிஷா கூட தான் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்குது. கலாய்ச்சிட்டு இருந்தாலும் நான் அவனுங்களை வந்து சொன்னது ஒரே வார்த்தை தான், அவன் என் ஃப்ரெண்டு, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டை யாராச்சும் கலாய்ச்சாங்கன்னா எனக்கு கோவம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த கோவத்திலே ஒரு அன்பு வர ஆரம்பிச்சிது. ஒரு நாள் என்னாச்சுன்னா எனக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிது. என்னடா லைஃப், யாருமே நம்மளை வந்து ரெகக்னைஸே பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிலைமையாக இருக்கும்போது ஸ்டோரி கரெக்டாக இல்லை அப்படின்றதுனால நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஸ்டோரி எழுதணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான ஒரு இடம் எனக்கு கிடைக்கல. மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ரௌடடாகவும் இருக்குது, ஒரு வருத்தமாகவும் இருக்குது. எந்த இடத்துல போனாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்பே கிடைக்கல. அப்போ நான் மனிஷாவுக்கு ஃபோனை போட்டு, மனிஷா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுவோன்னே, அவள் சொல்லுடா என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். நம்ம எங்கேயாவது வெளியே போவோம் அப்படின்னு சொல்லுவோன்னே, அவள் பார்ப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தான். நல்லா ஞாபகம் இருக்குங்க எனக்கு. அவள் அன்னைக்கு படத்தை கூப்பிட்டு போனான். என்ன போயிட்டு ரெண்டு பேரும் படத்தை பார்த்துக்கிட்டு நான் படம் பார்க்கும்போதே கிட்டத்தட்ட அழுகிற நிலைமைக்கு போயிட்டேன். மனிஷா கிட்ட கூட சொன்னேன் அந்த இடத்துல. மனிஷா நிறைய பேர் என்னோட நான் நிறைய பேரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஃபார் ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் பீயிங் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் அந்த நாள் ஃபுல்லாகவே தேங்க்யூ சொல்லியிருந்திருப்பேன். என்னை மேக்ஸிமம் செலவே பண்ண விடல அந்த இடத்துல. ஸோ அங்கேருந்து எனக்கு ஒரு சின்ன க்ரஷ் ஆரம்பிச்சுது. சரி, இந்த விஷயத்தை நம்ம வந்து மேக்ஸிமம் மறந்தே ஆகணும், ஏன்னா ஷீ இஸ் அவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், மாற ட்ரை பண்ணேன். அந்த டைமில் தான் இன்னொருத்தன் புதுசாக என்டர் ஆனாங்க, எஸ் வர்ஷினி. இவங்க என் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சுன்னே சொல்லலாம். வர்ஷினி வந்து என்கிட்ட வந்து சும்மா ஜஸ்ட் லைக் கேஷுவலாக பேசிட்டு போகணும்னு பார்க்கும்போது நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன். வர்ஷினி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்குன்னு நமக்கு தோணுது, பட் அவன் நம்ம ஃப்ரெண்டு, எப்படி இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது வர்ஷினி சொன்னான், ஒரு பொண்ணு உன் ஃப்ரெண்டு இருக்கும்போது நீ வந்து லவ் வந்துச்சுன்னு சொன்னன்னா நீ அவனை இன்னும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. இதை தெரிஞ்சுட்டு நான் வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பர்த்டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரிங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த ரிங்கில் வந்து எப்போவுமே என் அன்பு இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கஸ்டமைஸ்டு மேட் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர். ஒரு ரெண்டு கை வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரிங்கை போட்டால் அந்த விரலை வந்து ரெண்டு கை வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிங்கை வந்து ரெடி பண்ணிவிட்டு கையில் ரெடியாக வச்சுட்டு இருந்தேன். என் பர்த்டே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவகிட்ட வர சத்திய வர வாங்க. என் பர்த்டே எனக்கு ஃபுல்லாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே ப்ராமிஸாக நான் டெஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுண்டா அப்படின்னு சொன்னான். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் பர்த்டே வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவள் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டான். எஸ், அவள் கமிட்டட் ஆகிடா அப்படின்னு சொன்னோடனே என் நெஞ்சுக்குள்ள ஒரு இடி உழுந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. சரி ஓகே, என்னால் நடக்க நடந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆன் பண்ண ஆரம்பித்தேன். நமக்கு நான் லவ்வெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து வர்ஷினிக்கிட்ட சாயங்காலம் போயிட்டு திரும்பி திரும்பி அழுதுனாங்க. வர்ஷினி என்ன வர்ஷினி, நீ சொன்னதுனால தான் நான் ப்ரப்போஸ் பண்ணி போனேன், பட் அவள் கமிட்டட் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னான். அவன் கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை தான், காதலிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது மகன். உனக்கு கிடைக்கணும்னு வச்சுன்னா கிடைச்சி தான் ஆகணும், உனக்கு கிடைக்கலன்னா அது உன்னோடதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் புரிஞ்சுக்கிட்டு போக ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு பையன் அவளை கலாய்ச்சான், என் முன்னாடி அவளுக்கு தெரியாமல் கலாய்ச்சான். என்ன மோகனே, மனிஷா கூட சுற்றிக்கிட்டே இருப்பேன், இப்போ என்ன மனிஷாவை காணும், அவனா அவளா இவளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேச ஆரம்பித்தான். நான் அந்த டைமில் சிரண்டுட்டேன். ஏன்னா காலேஜில் சண்டை போடுறது புரிஞ்சது. அன்னைக்கு மத்தியானமே வந்து ஒரு ட்ரீட் வச்சான் ஃப்ரெண்டு ஒருத்தர். அப்போ மனிஷாவும் வந்திருந்தான். மனிஷா வந்து அப்போத்துலேருந்து என் மூடு வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற டைமில் என்னடா யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்டான். நான் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக பார்க்கவே இல்லை. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னான், ஏய் மோகன், உன் ஃப்ரெண்டை கலாய்ச்சி நாங்கள் பிடிச்சிட்டோம், நீ வந்துடு அப்படின்னு சொன்னான். நான் சாப்பாடு கூட பாதிலேயே சாப்பிடாம அப்படியே கையை கழுவிட்டு வந்திருந்தான். வந்த உடனே அவனை போய் அடிச்சு தான் வந்தேன். அடிச்சுட்டு அவன் மூஞ்சியில் நாலு தைலாவது போட வச்சுருப்பேன் நான். அவ்வளோ ஒரு கோபம் இருந்துச்சு எனக்கு. என் ஃப்ரெண்டை பற்றி நீ எப்பறா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கோபம் வந்துச்சு. அந்த ஒரு கோபம் இவங்களுக்கு தெரியல. மனிஷாவுக்கு வந்து ஏதோ அந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் தான் இவன் இப்போ அப்போத்துலேருந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா, மோகன் புரிஞ்சுக்கோ நான் கமிட்டட் ஆகிட்டேன்னா எப்போவுமே நான் உங்கள் கூட ஃப்ரெண்டாக தான் இருப்பேன், அதுக்குன்ட்டு நான் மற்ற பசங்களை மாதிரி கலட்டி விட்டு போயிடறேன் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னான். சரி ஓகே மனிஷா, நான் அதை பற்றி எதுவுமே பேசலை, நான் வந்து ஒரு விஷயத்துக்காக தான் வெளியே வந்தேன், உன் மேலே எந்த ஒரு கோபமும் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேடா அப்படின்னு சொன்னான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக போயிடுச்சு. கையில் இந்த ரிங்கெல்லாம் என்ன பண்ண தெரியாமல் டெய்லியும் அதை பார்த்து பார்த்து அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் என் பர்த்டேயும் வர ஆரம்பிச்சுது. நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணாங்க, எல்லோரும் விஷ் பண்ணாங்க, பட் எனக்கு விஷ் பண்ண வேண்டியவங்க வந்து விஷ் பண்ணவே இல்லை. எஸ் மனிஷா என் கூட எனக்கு விஷ் பண்ணவே இல்லை, விஷ் பண்ண மறந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். அதுக்கப்புறம் என் பர்த்டே முடிஞ்சு அடுத்த நாள் வந்து விஷ் பண்ணாங்க, பிலேட்டட் ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு நொறுங்கிட்டேன் நான். மொத்தமாக நொறுக்கி போயிட்டேன். என்னடா நம்ம ஃப்ரெண்டு நமக்கு நம்ம கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணாங்க, நம்ம கூட அன்றைக்கி ஃபுல்லாக சுத்தவே இல்லையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த 2 வருஷத்தில் வந்து எந்த ஒரு ஃப்ரெண்டும் நம்ம கூட இல்லைன்னு சொல்லும்போது, புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொல்லும்போது என்ன எனக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் வர ஆரம்பிச்சிது. அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா வந்து இதுக்கு மேலே ஏமாந்தது போதும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய லொக்கேஷனை தேடணும் அப்படின்னு சொன்னதுக்காக தனியாக போக ஆரம்பித்தேன். எங்கே தனியாக போனால் நல்லாயிருக்காதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே மனிஷாவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுவேன், மனிஷா நான் வெளியே போக போகிறேன் வரியா அப்படின்னு சொல்லிட்டு. டபுள் டிக் வந்திருக்கோம், பட்டு ப்ளூ டிக் தான் வராது. இது வரைக்கும் நான் ஒரு 52 தடவைக்கு மேலே மெசேஜ் பண்ணியிருப்பேன் ஒரு ஒரு நாளைக்கும், அவள் டபுள் டிக் வந்திருக்கும் பார்த்துருக்க மாட்டான். இந்த மாதிரி ரொட்டீனே வர ஆரம்பிச்சிது. ஒரு நாள் மனிஷா வந்து என்கிட்ட கேட்டா, என்ன மோகன் இப்போல்லாம் உன்னை பார்க்கவே முடியறதில்ல, ஃப்ரெண்டெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், உன் ஃபோனை சும்மா போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னேன். செக் பண்ணி பார்த்த உடனே அவளுக்கு ஒரு பெரிய ஷாக், என்னென்னா நான் மெசேஜ் பண்ணதை பார்க்கவே இல்லை, அதை தெரிஞ்சு பார்க்காம இருந்தாலும் தெரியாமல் பார்க்காம இருந்தாலும் தெரில, நான் அதை பற்றி அவகிட்ட பெருசாக பேசலை, சொன்ன உடனே ஐம் சாரிடா அப்படின்னு சொன்னான். இல்லை மனிஷா இருக்கட்டும், கமிட்டட் ஆகிட்டல அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் கமிட்டட் ஆகிட்ட என்ன பண்ணலான்ற அப்படின்னா, அதான் கமிட்டட் ஆகிட்டல, ஸோ என்னால் மறந்துருப்ப, என் பர்த்டே கூட நீ மறந்து ரிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷன்னு சொல்லும்போது எனக்கு அந்த இடத்துல எவ்வளோ பெயின் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். அவள் உடனே லைட்டாக பார்த்தா, பார்த்துட்டு ஓ அதனால தான் இவ்வளோ கோபமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, என் மேலே கோவப்பட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் மனிஷா கிட்டே கேட்டேன். ஆனால் அவள் சொன்னது என்னென்னா, நான் உனக்கு விஷ் பண்ணல அப்படின்ற ஒரு ரீசன்னால நீ இப்படி பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பேசிகிட்டு இருந்தாள். எனக்கு தலையும் புரியல வாளும் புரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது, நடுவில் இன்னும் யாரோ ஒரு கேம் விளையாடிக்கணும். அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மனிஷா என்கிட்ட சண்டையை போட்டு போயிட்டா. அப்புறம் வர்ஷினிக்கு வந்து இந்த உண்மைலாம் தெரிய வருது. அப்புறம் வர்ஷினி தான் மனிஷாவை கன்வின்ஸ் பண்ணி மோகன் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் வந்து மோகன் ஒரு பையன் அடிச்சு போட்டாங்க அந்த பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ரிவீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல மனிஷா வந்து ஒரு தப்பு பண்ண மாதிரி அவர் ஃபீல் ஆகிறா. நான் அதுக்கப்புறம் மனிஷாவை பார்க்கவே இல்லை. சரி காலேஜெல்லாம் முடிஞ்சிருச்சு, காலேஜில் டிகிரிலாம் வாங்கிட்டு கிளம்பும்போது வர்ஷினி வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணான், இன்னும் எனக்கு 2 மாதத்துக்கு கல்யாணம், ஸோ தயவு செய்து நீ கல்யாணத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பு அப்படின்னாங்க. இந்த 2 மாதமும் இப்படியோ கடந்து போயிடுச்சு. கல்யாணத்தை அட்டன் பண்ண போன நான் வந்து ஒரு பெரிய ஷாக் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், பேர் ஜாஸ்மின். அவளும் ஒரு பையனை ஒன் சைடில் லவ் பண்ணிவிட்டு அந்த லவ்வை வந்து அக்செப்ட் பண்ண முடியாமல், ஐ மீன் அந்த பையன் அதை அக்செப்ட் பண்ணாததுனால இவளுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆகி வர்ஷினி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். இன்ஃபேக்ட் அவள் வந்து சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ண வேற சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் வர்ஷினி ரொம்ப டேக் கேர் பண்ணிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் வர்ஷினி என்கிட்ட சொன்ன உடனே நான் கொஞ்சம் லைட்டாக அவளை பார்த்தேன். பார்த்துட்டு ஜாஸ்மின் பக்கத்தில் போய் உட்காந்து பேச ஆரம்பித்தேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டோரி வந்து ஜாஸ்மினோட அடுத்த ஸ்டோரியாக வரும். ஸோ அதனால் இதுவும் மோகன் பாட்காஸ்ட் யூனிவர்ஸில் வரனால தான் நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். எஸ் நீங்கள் இந்த ஸ்டோரியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சும் போயிடுச்சு. எந்த ஸ்டோரியாக எனக்கு பிடிக்காமல் போகும்? இந்த ஸ்டோரி மட்டும் விட்டு போகிறதுக்கு. என்னை கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இவ்வளோ இப்படி பிரச்சனை நடந்திருக்கு. யாரோட வாழ்க்கையில் அந்த பிரச்சனைலாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மோகன் வந்து ஊரை விட்டு போனார் தெரியல. பட் மேபி அது அவரோட இஷ்டம், நாம் எதுவும் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பேர் வருவாங்க, அளவுக்கு மீறின சந்தோஷத்தை நம்ம தலை தருவாங்க. ஏன் தருவாங்க, எதுக்கு தருவாங்கன்னே தெரியாது. அதே போல் நம்ம கண்ணீரை பரிசை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல நாம் அந்த இடத்துல சிரிக்கவும் முடியாமல் அளவும் முடியாமல் ஒரு நடுநிலையை நிற்போம் பாருங்கள். அந்த வலி ரொம்ப மோசமானது. இருக்கட்டும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் கடந்து போனால் நல்லாயிருக்கும். அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே மனிஷாவை அவ்வளோ பெருசாக பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். என்னை கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு விஷயத்தினால சண்டை போட்டதுனால திரும்பவும் போய் அதை ஒட்ட வைக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்ப உடைய தான் செய்யுமே தவிர சேராது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு கற்பனை கதை தான், யாருடைய மனசையும் புண்படுத்தணும் நோக்கமே கிடையாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கதை கேட்க வாங்க வித் மோகன் பாட்காஸ்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் எங்களை பார்க்கலாம். அதே போல் நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட், கானா பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்கள் பாட்காஸ்ட் கேட்கலாம். ஸோ அடுத்ததாக ஒரு நல்ல ஸ்டோரியில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென், பை ஃப்ரம் மோகன். தேங்க்யூ.